ஓம் சாந்தி. April 21, 2026 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஞான கடலான தந்தை இந்த ஞான நடனத்தை குழந்தைகளாகிய உங்கள் முன்னால் தனிப்பட்ட முறையில் ஆடுவதற்காகவே வந்துள்ளார். நீங்கள் மிக விவேகமான சேவை செய்யும் குழந்தைகள் ஆகின்றீர்கள். உங்கள் ஞான நடனமானது மிகவும் சிறந்ததாக ஆகின்றது. கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் என்ன பொழுதுபோக்கை சங்கம யுகத்தில் விருத்தி செய்கின்றீர்கள்? பதில்: நினைவில் இருப்பது. இது உங்கள் ஆன்மீக பொழுதுபோக்கு. இந்த பொழுதுபோக்கை நீங்கள் விருத்தி செய்வதுடன் கூடவே நீங்கள் தெய்வீக ஆன்மீக செயல்களையும் செய்ய வேண்டும். நீங்களே பிராமணர்கள், நீங்களே நிச்சயமாக உண்மையான கதையை அனைவருக்கும் கூற வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் சேவை செய்யும் பொழுதுபோக்கையும் கொண்டிருக்க வேண்டும். பாடல்: பொறுமையாக இரு மனமே, உனது சந்தோஷ நாட்கள் வர இருக்கின்றன. ஓம் சாந்தி. யாராவது ஒருவர் வைத்தியசாலையில் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது அந்த நோயாளி வலியில் இருந்து தான் விடுபட வேண்டும் என்றே விரும்புகின்றார். தனது நிலை என்னவென்றும் எப்பொழுது தான் அந்த நோயிலிருந்து விடுபடுவார் எனவும் அவர் தனது வைத்தியரை கேட்கின்றார். இவை அனைத்தும் எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள். இதுவோ எல்லையற்ற விஷயமாகும். தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆலோசனை வழங்குகின்றார். இது உண்மையில் சந்தோஷம் மற்றும் துன்பம் நிறைந்த ஒரு நாடகம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உண்மையில் குழந்தைகளாகிய நீங்கள் சத்தியுகத்தை விட இங்கேயே அதிக அளவு நன்மையை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் இப்பொழுது இறைவனின் குழந்தைகள் என்பதும் இறைவனின் மடியில் இருக்கின்றீர்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். இந்நேரத்தில் நாங்கள் மிக மேன்மையான மறைமுகமான புகழை கொண்டிருக்கின்றோம். மனிதர்கள் தந்தையை சிவன், ஈஸ்வர், பகவான் என்று அழைத்த பொழுதிலும் அவர்களுக்கு அவரை தெரியாது. அவர்கள் தொடர்ந்தும் அவரை அழைக்கின்றார்கள். இது நாடகத்திற்கு ஏற்பவே நடைபெறுகிறது. ஞானமும் அறியாமையும் இரவும் பகலுமாக இருக்கின்றன. அவர்கள் தொடர்ந்தும் இதனை பாடுகிறார்கள். ஆனால் அவர்கள் அத்தகைய தமோ பிரதான் புத்தியை கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தம்மை தமோ பிரதானமாக கருதுவதில்லை. தந்தையின் ஆஸ்தியை தனது பாக்கியத்தில் ஒருவர் கொண்டிருக்கும் பொழுதே இந்த விஷயங்கள் அவரது புத்தியில் புகும். நீங்கள் கார் இருளில் இருந்தீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கே தெரியும். இப்பொழுது தந்தை வந்துள்ளார். ஆகவே நாம் இப்பொழுது பெருமளவு ஒளியை பெற்றுள்ளோம். தந்தை விளங்கப்படுத்தும் இந்த ஞானமானது எந்த ஒரு வேதத்திலோ சமய நூலிலோ அல்லது கிரந்த் போன்ற எந்த சீக்கிய சமய நூலிலும் இல்லை. தந்தை இதனை கூறி நிரூபிக்கின்றார். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு படைப்பு, படைப்பவரினதும் ஆரம்பம், மத்தியமம், இறுதி பற்றிய இந்த ஞான ஒளியை கொடுக்கின்றேன். அது பின்னர் மறைந்து விடுகிறது. என்னை தவிர வேறு எவரிடம் இருந்தும் இந்த ஞானத்தை எவராலும் பெற முடியாது. இந்த ஞானம் பின்னர் மறைந்து விடுகிறது. கலியுகம் முடிந்துவிட்டது என்றும் அது மீண்டும் 5000 வருடங்களின் பின்னர் திரும்ப வரும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இது ஒரு புதிய விஷயமாகும். இது எந்தவொரு சமய நூலிலும் குறிப்பிடப்படவில்லை. தந்தை அனைவருக்கும் ஒரே ஞானத்தை கொடுத்தாலும் அதனை கிரகிப்பதில் அனைவரும் வரிசை கிரமமாகவே இருக்கிறார்கள். மிக சிறந்த சேவை செய்ய தகுதி வாய்ந்த குழந்தைகள் வந்ததும் பாபாவின் ஞான நடனமானது அதற்கு ஏற்பவே இருக்கிறது. நடனம் ஆடும் ஒரு பெண்ணை பார்வையாளர்கள் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவள் அந்த நடனத்தை மிக நன்றாக சந்தோஷமாக ஆடுகின்றாள். பார்வையாளர்கள் ஒரு சிலர் மாத்திரமே அமர்ந்திருப்பார்களாயின் அவள் மிக சாதாரண முறையில் பொதுவான ஒரு நடனத்தையே ஆடுவாள். கைத்தட்டும் பலர் இருக்கும் பொழுது அவளின் உற்சாகம் அதிகரிக்கிறது. இங்கும் அது அவ்வாறே. குழந்தைகள் அனைவரும் முரளியை கேட்கின்றார்கள். ஆனால் நேர் முன்னிலையில் முரளியை கேட்பது என்பது வேறுபட்ட ஒரு விஷயமாகும். ஸ்ரீ கிருஷ்ணர் நடனமாடினார் என்பதும் காட்டப்பட்டுள்ளது. அது ஒரு பௌதிக நடனம் அல்ல, உண்மையில் அது ஞான நடனமாகவே இருந்தது. ஷிவ் பாபாவே உங்களுக்கு கூறுகின்றார், நான் இந்த ஞான நடனத்தை ஆடுவதற்காக வந்துள்ளேன், நானே ஞான கடல் ஆவேன். ஆகவே மிக சிறந்த கருத்துகள் வெளிவருகின்றன. இது ஓர் மரத்தாலான புல்லாங்குழல் அன்றி ஞான புல்லாங்குழல். தூய்மை ஆக்குபவராகிய தந்தை வந்து உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிப்பாரா அல்லது ஒரு மரத்தாலான புல்லாங்குழலை வாசிப்பாரா? வேறு எவருமே தந்தை வந்தே இந்த முறையில் ராஜயோகத்தை கற்பிக்கின்றார் என ஒரு பொழுதும் சிந்திக்க மாட்டார்கள். நீங்கள் இதனை புரிந்து கொண்டிருந்தாலும் அது வேறு எந்த மனிதர்களின் புத்தியிலும் புகுவதில்லை. இங்கு வருபவர்கள் அனைவரும் வரிசை கிரமமாகவே ஓர் அந்தஸ்தை பெற்றுக் கொள்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் எந்த முயற்சியை சென்ற கல்பத்தில் செய்தீர்களோ அதே முயற்சியையே நீங்கள் தொடர்ந்தும் செய்வீர்கள். தந்தை வந்து உங்களுக்கு அனைத்து ரகசியங்களையும் முன்னைய கல்பத்தில் அவர் வெளிப்படுத்தியது போலவே இப்பொழுதும் வெளிப்படுத்துகின்றார் என்பதை குழந்தைகளான நீங்கள் அறிவீர்கள். அவர் கூறுகின்றார், நானும் நாடகத்தால் கட்டுப்பட்டிருக்கின்றேன், அனைவரும் நாடகத்தின் பந்தனத்தினுள் சிக்கி இருக்கிறார்கள். சத்தியுகத்தில் நடந்தவை அனைத்தும் மீண்டும் நடைபெறும். பல வகையான உயிரினங்கள் இருக்கின்றன. இப்பொழுது இருக்கும் அளவிற்கு சத்தியுகத்தில் அத்தனை உயிரினங்கள் இருக்க முடியாது. அங்கே சிறிய வகையான உயிரினங்களே இருக்கும். பின்னர் மதங்கள் தொடர்ந்து வளர்வதை போன்று உயிரினங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அவை சத்தியுகத்தில் இருக்க முடியாது. சத்தியுகத்தில் இருப்பனவற்றை நீங்கள் சத்தியுகத்தில் மட்டுமே காண்பீர்கள். சத்தியுகத்தில் இருக்கும் எதுவுமே அழுக்கையோ அல்லது குப்பையோ உருவாக்க முடியாது. இந்த தேவர்களே இறைவன் இறைவியர் எனப்படுகிறார்கள். வேறு எந்த இடத்தில் இருக்கும் எவருமே இறைவன் அல்லது இறைவி என்று அழைக்கப்பட மாட்டார்கள். அந்த தேவர்கள் நிச்சயமாக சொர்க்கத்திலேயே அரசாட்சி செய்தார்கள். அவர்கள் எந்த அளவிற்கு புகழப்படுகிறார்கள் என பாருங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது பொறுமையை விருத்தி செய்துள்ளீர்கள். உங்களின் ஸ்திதி எத்தனை மேன்மையானது அல்லது கீழானது என்பதையும் எத்தனை புள்ளிகளுடன் நீங்கள் சித்தியடைவீர்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். இன்னார் நல்ல சேவையை செய்கிறார்கள் என்பதை உங்கள் ஒவ்வொருவராலும் புரிந்து கொள்ள முடியும். ஆமாம், நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது புயல்களும் வருகின்றன. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளின் மேல் எவ்விதமான புயல்களோ அல்லது தீய சகுனமோ வரக்கூடாது. நல்ல குழந்தைகளையும் மாயை விழ வைக்கின்றாள். தந்தை உங்களுக்கு பொறுமையை வழங்குகின்றார். இன்னமும் குறுகிய காலமே எஞ்சி உள்ளது. நீங்கள் சேவையும் செய்ய வேண்டும். ஸ்தாபனை நடைபெற்றதன் பின்னர் நீங்கள் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். அதில் ஒரு வினாடிக்கான மாற்றம் கூட இருக்க முடியாது. குழந்தைகளாகிய உங்களால் மாத்திரமே இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியும். நாங்கள் அனைவரும் இந்த நாடகத்தின் நடிகர்களே. நாங்களே இதில் பிரதானமான பாகத்தை நடிக்கின்றோம். இந்த வெற்றி தோல்விக்கான நாடகம் பாரதத்தையே அடிப்படையாக கொண்டது. பாரதம் தூய்மையாக இருந்தது. அங்கே பெருமளவு அமைதியும் தூய்மையும் இருந்தன. அது நேற்றைக்கு மட்டுமே உரிய விஷயம். நேற்று நாமே அந்த பாகங்களை நடித்தோம். 5000 வருடத்திற்கான முழு பாகமும் பதியப்பட்டுள்ளது. நாம் சக்கரத்தில் சுற்றி வந்தோம். நாம் இப்பொழுது தந்தையுடன் யோகம் செய்கின்றோம். இதன் மூலம் கலப்படம் அகற்றப்படுகிறது. நீங்கள் தந்தையை நினைவு செய்யும் பொழுது ஆஸ்தியும் கூட நிச்சயமாக நினைவு செய்யப்படுகிறது. அனைத்திற்கும் முதலில் ஆல்பாவை அறிந்து கொள்ளுங்கள். தந்தை கூறுகின்றார், என்னை புரிந்து கொள்வதன் மூலம் என்னிலிருந்து நீங்கள் அனைத்தையுமே புரிந்து கொள்வீர்கள். இந்த ஞானம் மிகவும் இலகுவானது. அது ஒரு வினாடிக்கானது. இருப்பினும் அவர் அதனை உங்களுக்கு தொடர்ந்தும் விளங்கப்படுத்துகின்றார். அவர் உங்களுக்கு தொடர்ந்தும் கருத்துக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். பிரதானமான கருத்து மன்மனபவ். இதிலேயே தடைகள் உள்ளன. சரீர உணர்வு வரும்பொழுது நீங்கள் பல வழிகளிலும் திணறுகின்றீர்கள். அது உங்களை யோகம் செய்வதற்கும் அனுமதிப்பதில்லை. பக்தி மார்க்கத்திலும் அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவு செய்ய அமரும் பொழுது அவர்களின் புத்திகள் பல வழிகளில் அலைகின்றன. பலரும் பக்திக்கான அனுபவத்தை கொண்டிருக்கிறார்கள். அது இப்பிறவியையே குறிக்கிறது. இந்த பிறவியை புரிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் முன்னைய பிறவியை பற்றியவற்றையும் புரிந்து கொள்வீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை நினைவு செய்யும் பொழுதுபோக்கினை விருத்தி செய்துள்ளீர்கள். நீங்கள் எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் சந்தோஷமானது அதிகரிக்கின்றது. அத்துடன் கூடவே நீங்கள் தெய்வீகமான ஆன்மீக உலகாய செயல்களையே செய்ய வேண்டும். நீங்கள் பிராமணர்கள், நீங்கள் சத்திய நாராயணன், அமரத்துவ கதை போன்றவற்றை கூறுகின்றீர்கள். அனைத்தும் உள்ளடக்கும் ஒரே ஒரு பிரதான விஷயமே உள்ளது. நினைவின் மூலமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுகிறது. இந்த ஒரே ஒரு பொழுதுபோக்கே ஆன்மீகமானதாகும். இந்த ஞானமானது மிகவும் இலகுவானது என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். குமாரிகள் என்ற பெயரும் நினைவு செய்யப்படுகிறது. ஆதார் குமாரிகளுடன், அதாவது அரை குமாரிகள், திருமணமான பெண்கள் ஓடு ஒப்பிடும் பொழுது குமாரிகளின் பெயரே அதிகளவு புகழப்படுகிறது. அவர்கள் எவ்விதமான பந்தனங்களும் அற்றவர்கள். அந்த கணவன்மார் அவர்களை விகாரம் கொண்டவராக ஆக்குகின்றார்கள். இந்த தந்தை உங்களை ஸ்வர்க்கத்திற்கு அனுப்புவதற்காக அலங்கரிக்கின்றார். அவர் உங்களை இனிய கடலுக்கு அழைத்து செல்கின்றார். தந்தை கூறுகின்றார், உங்கள் பழைய சரீரம் உட்பட இப்பழைய உலகின் அனைத்தையும் மறந்துவிடுங்கள். ஆத்மா கூறுகின்றார், நான் எனது 84 பிறவிகளையும் முடித்து விட்டேன். நான் இப்பொழுது எனது முழு ஆஸ்தியையும் தந்தையிடமிருந்து பெற்றுக் கொள்வேன். நீங்கள் தைரியத்தை பேணிய பொழுதிலும் இன்னமும் மாயையுடனான யுத்தம் நடைபெறுகிறது. இந்த பாபாவே முன்னால் இருக்கின்றார். இவரே அதிக அளவு மாயையின் புயல்களுக்கு முகம் கொடுக்கின்றார். பலரும் பாபாவிடம் வந்து தமக்கு வரும் அத்தகைய விஷயங்களை பற்றி கூறுகிறார்கள். அப்பொழுது பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, இந்த புயல்கள் நிச்சயமாக வரும். அவை என்னிடமே முதலில் வருகின்றன. இறுதியில் நீங்கள் அனைவரும் உங்கள் கர்மாதீத் நிலையை அடைவீர்கள். இது ஒன்றும் புதியதல்ல. இது சென்ற கல்பத்திலும் நடைபெற்றது. நீங்கள் உங்களின் பாகங்களை இந்த நாடகத்தில் நடித்திருக்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் வீடு திரும்பி செல்ல போகின்றீர்கள். இந்த பழைய உலகமே நரகம் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். கூறப்பட்டுள்ளது, லக்ஷ்மியும் நாராயணனும் பார்க்கடலில் வாழ்ந்து வந்தார்கள். மக்கள் அவர்களுக்கு அத்தகைய சிறந்த கோயில்களை கட்டுகிறார்கள். ஆரம்பத்தில் ஓர் ஆலயம் கட்டப்பட்ட பொழுது அவர்கள் ஒரு பால் குளத்தை உருவாக்கி அதில் விஷ்ணுவின் சிலை ஒன்றையும் வைத்தார்கள். அவர்கள் மிக நல்ல உருவங்களையும் உருவாக்கி அவற்றை வழிபாடு செய்தார்கள். அந்நேரத்தில் அனைத்தும் மலிவாகவே இருந்தன. பாபா அனைத்தையும் பார்த்திருக்கின்றார். உண்மையில் இந்த பாரதமே அத்தகைய தூய பார்க்கடலாக இருந்தது. நெய் ஆறும் பாலாறும் ஓடுவதைப் போலவே அது இருந்தது. அவர்கள் அந்த புகழை காட்டி இருக்கிறார்கள். நீங்கள் சொர்க்கமென கூறுகின்ற மாத்திரத்திலேயே உங்கள் வாய் ஊறுகின்றது. குழந்தைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் மூன்றாம் ஞானக்கண்ணை பெற்றிருக்கின்றீர்கள். ஆகவே உங்கள் புத்திகள் புரிந்துணர்வினை பெற்றிருக்கின்றன. உங்கள் புத்தியானது வீட்டிற்கு சென்ற பின்னர் சொர்க்கத்திற்கு செல்கிறது. அங்கே இருக்கும் அனைத்தும் புதியதாகவே இருக்கும். ஸ்ரீ நாராயணனின் சிலையை பார்த்து பாபா மிகவும் சந்தோஷம் அடைவது வழக்கம். அவர் அதனை மிகுந்த அன்புடன் பராமரித்து வந்தார். அவர் தானே அவ்வாறு ஆகுவேன் என்பதை புரிந்து கொண்டிருக்கவில்லை. நீங்கள் இப்பொழுது இந்த ஞானத்தை பாபாவிடமிருந்து பெற்றிருக்கின்றீர்கள். நீங்கள் பிரம்மாண்டத்தை பற்றிய ஞானத்தையும் உலகின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியை பற்றிய ஞானத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எவ்வாறு சக்கரத்தை சுற்றி வந்தீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள். பாபா எங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். மிக குறுகிய காலமே இன்னமும் எஞ்சி இருக்கிறது என்பதை குறித்து குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் சந்தோஷமடைய வேண்டும். இந்த சரீரத்திற்கு ஏதாவது ஒன்று தொடர்ந்தும் இருக்கும். இதுவே உங்கள் இறுதி பிறவியாகும். நாடக திட்டத்திற்கு ஏற்ப உங்கள் சந்தோஷ நாட்கள் வர இருக்கின்றன. விநாசம் உங்கள் முன்னால் இருக்கிறது என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் மூன்றாம் ஞானக்கண்ணை பெற்றிருக்கின்றீர்கள். நீங்கள் அசரீரியான உலகம், சூட்சும உலகம் மற்றும் பௌதிக உலகினை பற்றி மிக தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சுயதர்ஷ்ண சக்கரமானது உங்கள் புத்தியில் மிக நன்றாக சுற்றுகிறது. எல்லையற்ற தந்தையே உங்கள் ஆசிரியராகி உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்ற சந்தோஷத்தை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள். எவ்வாறாயினும் இது ஒரு புதிய விஷயம். ஆதலால் நீங்கள் மீண்டும் மீண்டும் இதனை மறந்து விடுகின்றீர்கள். இல்லாதுவிட்டால் நீங்கள் பாபா என கூறும் பொழுது சந்தோஷ பாதரசமானது ஏறும். ராம் தீர்த் என்பவர் ஸ்ரீகிருஷ்ணரின் பக்தராக இருந்தார். அவர் ஸ்ரீகிருஷ்ணரின் காட்சியை காண்பதற்காகவே பெருமளவு முயற்சி செய்தார். அவர் ஒரு காட்சியை கண்ட மாத்திரத்திலேயே மிக சந்தோஷமடைந்தார். ஆனால் அதன் மூலம் நடந்ததென்ன? அவர் எதையுமே பெற்றுக்கொள்ளவில்லை. இங்கு குழந்தைகளாகிய நீங்கள் சந்தோஷத்தை கொண்டிருக்கின்றீர்கள். ஏனெனில் நீங்கள் அத்தகையதோர் உயர்ந்த அந்தஸ்தை 21 பிறவிகளுக்கு பெற்றுக்கொள்வீர்கள் என்பதை அறிவீர்கள். சக்கரத்தின் முக்கால் பங்கிற்கு நீங்கள் சந்தோஷமாகவே இருக்கின்றீர்கள். அது அரை பங்காக இருக்குமாயின் அதில் எவ்விதமான நன்மையும் இல்லை. நீங்கள் சக்கரத்தின் முக்கால் பங்கிற்கு சந்தோஷமாகவே இருக்கின்றீர்கள். வேறு எவராலுமே நீங்கள் அனுபவம் செய்யும் அளவிற்கு சந்தோஷத்தை அனுபவம் செய்ய முடியாது. நீங்களே எல்லையற்ற சந்தோஷத்தை கொண்டிருக்கின்றீர்கள். பெருமளவு சந்தோஷம் இருக்கும் பொழுது நீங்கள் துன்பம் என்றால் என்ன என்பதையே அறியாதவர்களாகவே இருந்தீர்கள். சங்கம யுகத்திலேயே நீங்கள் இவை இரண்டையும் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது நீங்கள் இப்பொழுது துன்பத்தில் இருந்து சந்தோஷத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் முகம் பகலை நோக்கியும் உங்கள் பாதம் இரவை நோக்கியும் இருக்கிறது. இந்த உலகினை உதைத்து தள்ளுங்கள். அதாவது அதனை உங்கள் புத்தியில் இருந்து அகற்றுங்கள். நீங்கள் பல பாகங்களை நடித்துள்ளீர்கள். இவ்விதமாக உங்களுடன் பேசிக் கொள்ளுங்கள். இப்பொழுது அதிக அளவிற்கு தந்தையை நினைவு செய்யும் பொழுது அதிக அளவிற்கு துரு அகற்றப்படும். நீங்கள் தந்தையின் சேவையில் அதிக அளவில் ஈடுபட்டு மற்றோரையும் உங்களைப் போல் ஆக்கும் பொழுது அதிக அளவு தந்தையை வெளிப்படுத்துவீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்பது இப்பொழுது உங்கள் புத்தியில் உள்ளது. ஆகவே நீங்கள் வீட்டை மாத்திரமே நினைவு செய்ய வேண்டும். பழைய கட்டிடம் ஒன்று தொடர்ந்தும் விழுந்து கொண்டே இருக்கிறது. பழைய கட்டிடத்திற்கும் புதிய கட்டிடத்திற்கும் இடையில் இருக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். அங்கே பகலுக்கும் இரவிற்கும் இடையிலான வித்தியாசம் உள்ளது. இது உண்மையில் நச்சு 6 ஆகும். மக்கள் தமக்கிடையே தொடர்ந்தும் சண்டை செய்வதுடன் ஒருவர் மற்றவரை கொல்லவும் செய்கிறார்கள். இப்பொழுது பாபா வந்திருக்கின்றார். ஆகவே பெருமளவு சண்டை ஆரம்பமாகியிருக்கிறது. மனைவி காமத்தில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்காதுவிட்டால் அவள் பெருமளவு துன்புறுத்தப்படுகின்றார். மக்கள் பெருமளவு குழப்பங்களை உருவாக்குகிறார்கள். பெருமளவு அக்கிரமங்கள் சென்ற கல்பத்திலும் இடம்பெற்றன. நினைவு செய்யப்படும் அந்த விஷயங்கள் தற்சமயத்தையே குறிக்கின்றன. தாய்மார்கள் எவ்வளவு கதறி அழைக்கின்றார்கள் என்பதை உங்களால் பார்க்க முடியும். நாடகத்தின் அந்த பாகமானது இப்பொழுது மீண்டும் நடிக்கப்படுகிறது. தந்தையையும் குழந்தையையும் தவிர வேறு எவருக்குமே இது தெரியாது. நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் பொழுது அனைவரும் இதனை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். தந்தையே தூய்மையாக்குபவரும் சத்கதியை அருள்பவரும் என்று அழைக்கப்படுகின்றார். எவ்வாறு பாரதம் நரகமாகவும் சொர்க்கமாகவும் ஆகின்றது என்பதை அனைவருக்கும் விளங்கப்படுத்துங்கள். வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு முழு உலகினதும் புவியலும் மற்றும் வரலாற்றினை விளங்கப்படுத்துவோம். கடவுளுக்கும் அவரது குழந்தைகளாகிய உங்களுக்கும் மாத்திரமே இந்த எல்லையற்ற வரலாற்றையும் புவியலையும் தெரியும். இந்த வரலாற்றையும் புவியலையும் அறிந்து கொள்வதன் மூலம் எவ்வாறு தூய்மையும் சந்தோஷமும் அமைதியும் ஸ்தாபிக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் நிச்சயமாகவே உங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்வீர்கள். உள்ளே வந்து இதனை புரிந்து கொள்ளுங்கள். பல தலைப்புகள் இருக்கின்றன. குழந்தைகளாகிய உங்கள் தலைகள் இப்பொழுது நிறைந்து வழிகின்றன. சந்தோஷ பாதரசமானது பெருமளவு உயர்கின்றது. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ஞானம் முழுவதையும் கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் ஞானம் நிறைந்த தந்தையிடமிருந்து இந்த ஞானத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். பின்னர் நாங்கள் சென்று லக்ஷ்மி நாராயணன் ஆகவும். இந்த ஞானம் அங்கு இருக்காது. இவை அனைத்தும் அத்தனை ஆழமான விஷயங்கள். அவை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் ஏணி படத்தை மிக நன்றாக விளங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இதுவே 84 பிறவி சக்கரமாகும். இப்பொழுது இதனை விளங்கப்படுத்தி மக்களுக்கு தெளிவாக்குங்கள். இந்த உலகம் சொர்க்கமென்றோ அல்லது தூய்மையான உலகமென்றோ அழைக்கப்பட முடியாது. அந்த சத்யுகமானது இந்த கலியுகத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாகும். இச்சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்பதை புரிந்து கொள்வது மிகவும் இலகுவானது. விளக்கம் மிகவும் இலகுவானது. பலராலும் நினைவு யாத்திரையில் இருக்கும் முயற்சியை செய்ய முடிவதில்லை. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, இந்த பழைய உலகினையும் உங்கள் சரீரத்தையும் உங்கள் புத்தியிலிருந்து அகற்றி தந்தையையும் வீட்டையும் நினைவு செய்யுங்கள். உங்கள் சந்தோஷ நாட்கள் இப்பொழுது வர இருக்கின்றன என்ற சந்தோஷத்தை சதா பேணுங்கள். 2, ஞானம் நிறைந்த தந்தையிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளும் இந்த ஞானத்தை கடைந்து உங்கள் புத்தியை நிறைந்து வழிய செய்யுங்கள். சரீர உணர்வு உடையவர்களாகி எந்த வழியிலும் திணறாதீர்கள். ஆசீர்வாதம். சதா நிலையான ஸ்திதி என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதன் மூலம் நீங்கள் பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பீர்களாக. அதி மேன்மையான சிம்மாசனம் பாப்தாதாவின் இதய சிம்மாசனமே ஆகும். எவ்வாறாயினும் இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதற்கு உங்களிடம் ஆட்டி அசைக்க முடியாத நிலையான ஸ்திதியின் சிம்மாசனம் இருக்க வேண்டியது அவசியமாகும். இந்த ஸ்திதி என்ற சிம்மாசனத்தில் உங்களால் ஸ்திரமாக இருக்க முடியாது விட்டால் உங்களால் பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்திலும் ஸ்திரமாக அமர்ந்திருக்க முடியாது. இதற்கு அமரத்துவ ரூபமாகி உங்களின் நெற்றியின் மத்தி என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்திருங்கள். இந்த சிம்மாசனத்தில் அசையாதீர்கள். அப்பொழுது உங்களால் பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்க முடியும். ஸ்லோகம். உங்களின் தூய எண்ணங்களால் எதிர்மறையான எதையும் ஆக்கப்பூர்வமானதாக மாற்றுங்கள். அவ்யக்த இஷாரா. மேன்மை ஆகுவதற்கு இனிமை மற்றும் பணிவு என்ற நற்குணங்களை கிரகியுங்கள். தந்தை பிரம்மா குழந்தைகளான உங்கள் ஒவ்வொருவரின் முகத்திலும் ஆன்மீகத்தின் புன்னகையை பார்க்க விரும்புகின்றார். 2வதாக, உங்களின் உதடுகளில் இருந்தும் இனிமையான வார்த்தைகளை கேட்பதற்கே அவர் விரும்புகின்றார். எந்த ஒரு வார்த்தையும் இனிமை இல்லாமல் இருக்கக்கூடாது. உங்களின் முகத்தில் ஆன்மீகமும் உங்களின் வார்த்தைகளில் இனிமையும் உங்களின் மனதிலும் புத்தியிலும் சதா நல்ல ஆசிகளும் இருக்க வேண்டும். ஒரு கருணை நிறைந்த அருள்பவரின் உணர்வுகளை கொண்டிருந்து ஒவ்வொரு அடியிலும் தந்தையை பின்பற்றுங்கள். இந்த பராமரிப்பின் பிரதி பலனை கொடுங்கள். ஓம் சாந்தி.